Radio Paris d'Argoshaïma.
Au coin de Malte.
Au coin de Malte.
Le rincon de Malta.
On sent comme on est à la maison.
Au coin de Malte.
Ça fait du bien.
Bonjour à tous, bienvenue à Radio Mobile Paris. Aujourd'hui, on est le 12 décembre, c'est bientôt la fin de l'année. Et on a fait une journée un peu particulière, on a fait un repas afghan. On laissera un peu la parole après aux cuisiniers.
Bon, salam, امروز 12 décembre, دور هم جمع شدیم. یه غذایی دور هم خوردیم، غذای افغانی به مناسبت جشن آخر سال و برنامه رو ادامه میدیم در کنار هم برنامه تازه برای روزی تازه.
Bonjour à tous. Je vais parler un petit peu par rapport à la plaque qu'on a cuisinée. Elle s'appelle Kabuli Palau. Ça, c'est la plate traditionnelle d'Afghanistan. Voilà, et ça, c'est le riz long, il s'appelle shama. Et deuxième chose, on peut rajouter des amandes, des pistachios, des cajous, des raisins secs rouges. Mais ça dépend de chaque région en Afghanistan. Comme en Afghanistan, on a 35 différentes provinces. Ça dépend de chaque différente région. On cuisine des différents. La plate traditionnelle, mais en général, elle s'appelle palau ou kabuli palau. À côté de moi, Monsieur Sadat, c'est lui qui est chef de cuisine, et moi, je l'ai aidé aussi. Et Agathe, Claire, Isabeau, Sultan, voilà. Et Myriam aussi.
Amir, qui
Amir voilà. Et Monsieur Ibrahim et Lokman. Et merci
Bravo.
À tout le monde.
Bonjour à tous. Kabuli Palau, c'est le mashhour d'Afghanistan, Palau. او کابل چې د پایتخت د افغانستان دی او پلاو چې د نوم دی او مشهور د ډیره غړ تاریخ چل لري د افغانستان د پلاو
La nourriture qu'on a mangée, elle s'appelle Kabuli Palau. Par rapport à cette plat, on a une longue histoire aussi en Afghanistan.
او دا په شمال ولایتونو کې ډیر کیږي او مولنګ پلاو هم ورته وایي مختلف نور هم دی کابلی پلاو نه مختلف نور غذاگان هم جوړیږي او مننه کوم د سادات صاحب نه چې دا پلاو مده کړی او سره د ټول ټیم سره یې ډېر مننه کوم نړۍ مننه د مېلمستیا نه یې او بل دا چې له دوی نه مننه د فرانسې د همکارانو نه چې موږ ته دلته دعوت راکړی د دوی نه هم نړۍ مننه کوم
Au nord de l'Afghanistan, souvent on cuisine cette plat, Kabuli Palau. Comme je dis, c'est très connu, c'est très délicieux aussi. Et en fait, merci beaucoup à M. Sadat qui a cuisiné cette plat. Et merci à notre collègue partenariat français aussi. Donc aujourd'hui, c'est incroyable pour nous tous.
Merci beaucoup. Merci beaucoup.
Je crois que c'est aussi très bon parce qu'on l'a partagé ensemble et on était une grande table et tout ça c'est sympa aussi avec le froid qui fait dehors et le partage en fait finalement. Je me demande les personnes qui connaissaient pas ce plat, qu'est-ce que vous en avez pensé ?
Je dirais que le plat était délicieux et pour nous en Côte d'Ivoire on a l'habitude de manger avec des sauces. Bon, pas le plat amélioré avec des sauces. Et sans sauter une découverte, en tout cas, c'était bien. Et c'est la première fois que je mange du pain en même temps du riz. Donc c'était délicieux. Mais ici,
the food. This is my first time to eat this kind of food. But for me, the food is so good. I like the food because I able to eat the food.
What is your traditional plate in your country?
For soup and cassava leaf, patata leaf. In my country, we eat that food with rice.
With rice, okay, and it's with some meat.
Yeah, meat, fish, chicken, any kind of meat you want to cook in
and
the
you
food.
And you put some spice.
Yeah, some spice, Maggi, and season, the type of spice you want to put in your sauce.
Ok. Donc madame, elle expliquait qu'en fait, que dans son pays, ils mangent beaucoup de plats à base de riz et avec surtout aussi de la sauce, hein, où ils mettent beaucoup d'épices. Et ça peut être soit du poisson, de la viande, c'est assez différent.
ولی غذای فرهنگی ما یا غذای کشور ما که است گوشت است برنج است گوشت ماهی است و بعضی چیزای مثلا تلخ یا مثلا ما شما مساله دیگه چیزا ای را استفاده میکنیم
بونجور j'ai une question à proposer pour les afghans le plat il était délicieux parfait. Bon, je vois que le plat, il n'y a pas beaucoup de condiments dessus. Bon, je vois qu'il n'y a pas beaucoup de sauce qui pique. Bon, je ne sais pas si tous les Afghans qui font ça, le plat, c'est spécial.
C'est où le plat de terre, parce que j'ai un exemple dans l'Afghanistan. Il y a un biryani palau, qui a un palau qui a un palau. Il y a un palau qui a un palau. اگه کم زریا چی دی اگه جدا ورته کی او دوی چی ترخه غذا که یک ترخم چی ده اگه چی ده بریانی پلاو ده بریانی تونده پلاو ده دومره تونده چی خالکی گی نه
سا انفید سا سی این بون کسیو می آنا دی کم آن دی آنا دی دی پیغان پلا تخدیسونال آن افغانستان سا لطخ تیپ پلاو سی ال سپل بریانی پلاو سا سی وریمان پیکان. Le riz, la viande, des trucs piquants mélangés. On a des différents des épices qu'on mélange avec des biryani palau. Voilà. Et deuxièmement, je peux dire, souvent, dès qu'on prépare des trucs traditionnels afghans, on ne peut pas mettre des trucs piquants parce que ce n'est pas que pour les Afghans, pour les Français, pour tout le monde. Il y en a des gens qui n'aiment pas, ils ne peuvent pas manger des trucs piquants. On a respect ce genre de trucs de temps en temps.
Nous sommes très bien,
En fait, je suis d'accord avec le monsieur Hassan. Donc voilà, mais malheureusement, on n'est pas en Afghanistan, on est les étrangers réfugiés en France. On n'a pas tous par rapport à des préparations. Donc sinon, avec la plat traditionnelle, on a des yaourt, des salades, plein de choses. Mais là, c'est un peu difficile par rapport à des préparations, tous les plats, tous les trucs. En plus, ça prend du temps. Voilà, c'est un peu compliqué.
Bonjour à tous et à toutes. Bienvenue aux nouvelles personnes. Aujourd'hui, il y a vraiment pas mal de personnes. Je suis contente, c'est bien rempli avec notre docteur, l'assistante. Moi, je suis contente de voir tout le monde, hein, avec l'infirmière, Isabelle, tout le monde. Je vous dis, moi, c'est Aïcha. Comme d'habitude, une participante depuis toujours, depuis le début. Autour d'un table, parler, j'aime toi, j'adore moi. C'est toujours, je suis tout en condition, heureuse d'être toujours là, comme d'habitude.
خودشون معرفی کرد آیشا جزو بچه‌هایی هستش که همیشه میاد یعنی از اولی که این برنامه وجود داشته آیشا همیشه سفت و محکم حضور داشته و میگه که تشکر کرد از همه اکیپ گپسیس و میگه که اینجا برای من مثل خانواده است خانواده‌ای که من نداشتم ولی با اومدن اینجا و حالا به اشتراک گذاشتن این لحظه با بقیه بچه ها احساس میکنم که بین خانواده خودم هستم و حس خیلی خوبی دارم.
Et je me souviens que la dernière fois, Aïcha, elle avait fait la cuisine. On avait fait déjà un repas comme ça. Et cette fois-là, c'était Aïcha et puis d'autres dames qui avaient cuisiné. Et c'était quoi comme plat que tu avais fait, Aïcha ?
Le plat qu'on en avait fait, la loco, la tchéké, c'est une plat de chez nous. Et puis on a fait le riz gras, le tchèp, un petit comme ça, oui. Mais c'est un plat de chez nous aussi, on en mange.
Cette fois-là, il n'y avait que des filles à la cuisine. Et aujourd'hui, il n'y avait que des garçons.
Ah, bon, waouh.
Je ne sais pas si ça veut dire quelque chose.
دوی د پختنې په جواب کې وزه دومره وایم چې دا یو تریخ حقیقت ده چې په افغانستان کې اکثره زنانه چې دي یو څه د مسؤلیتونه زیات لري په کور کې او سړی چې دي دوی ډېر کار نه کوي اکثره بار کارونه کوي غذا پخول او دغه شیانو نو د ښځو په غاړه یې څوک کومک نه کوي
وای انفارچونیټلی پاراپور کوزینه ان افغانستان وای توجور او سوون لی فام کوزین à la maison, parce que les hommes elles travaillent à l'extérieur ou dehors, et les femmes elles restent à la maison, s'occuper de les enfants et cuisiner à la maison toujours, malheureusement.
Aksaray de sidi kana, kam pisa di chidi awi bi bar mur kor nam kai, aw bal che dal ta sadyan dir di no da ho waqiat ta saka che awanam bas dal ta khazi dir na sta da makh ki program kai che khazi bi na awi shay dal ta di.
Ouais, mais souvent, je peux dire, en général, en Afghanistan, les femmes qui cuisinent dans la famille, les hommes, non, elles travaillent. Donc là, je vois, il y en a beaucoup, les hommes, ils cuisinent, mais ça, ils ont indiqué pointing par rapport à des égalités.
Alors, peut-être qu'on pourrait dire que quand on part et qu'on quitte son pays, qu'on arrive... dans un autre, qu'on migre dans un autre pays, peut-être il y a des habitudes qu'on change, qui deviennent différentes.
Bah, il m'en a dit que, par exemple, les femmes d'Afghanistan, elles pas yod nadaran, ya karay, par exemple, elles pas khanayar yod nadash, elles pas yod dara. Yani, fakat ba unvan rasm liga, ide chizi ki vatan intori buda diga to alon. Va inja ham hast ke ba mi system bishtar ba sam istifade musha. Bad taghirati ke خانم یادواری کردن تغییرات هم وجود داره یعنی یک تعداد مردای هست که در افغانستان آشپزی ممکنه یاد نداشته باشه ولی در اروپا که میان یعنی خانه خواه یاد میگیرن آشپزی رو و چون تنها زندگی میکنه یا به هر مسئولیتی که در گردنش میاد یاد میگیرن
Donc ce qu'il voulait dire c'est que à la base les hommes en Afghanistan ils savent cuisiner mais ils le font pas c'est-à-dire s'ils voient qu'il y a la femme qui sort le couple donc ils le font pas mais une fois arrivés à l'étranger, puisqu'ils sont toutes seules, donc ils sont obligés de se préparer à manger. Et comme ça, il y a plein de changements d'attitude et de comportement qu'on peut constater chez les migrants, surtout. Parce qu'ils n'ont pas d'autre choix sauf de se préparer à manger.
Merci beaucoup. Il me semble que parmi nous, on a une personne donc, qui est déjà venue lire des poèmes, justement. Il vient d'Afghanistan. Et aujourd'hui, il voulait nous en reproposer un.
یو ځوان دا غم غواړي چې یو شعر څه لري غواړي هغه تاسو ته تقدیم کړي موږ به ورته غوږ شو چې څه وایي دا پلوه
دا شعر چې ده خو د افغانستان مشهور شاعر ده پیر محمد کاروان نومېږي د افغانان به یې ټول پېژني او دا شعر هم ډېر تکراري ده په ټولنیزو رسنیو کې ډېر لاس په لاس کېږي خو شاعرانو ویلي خو تر موینکو ویلی دی خو په دغې خاطر باندې چې دلته دغه د افغاني خواړه پخېږي او دغه موضوع اکثر افغانستان باندې څرخیږي نو په همدې خاطر زه غواړم دغه شعر ووایم یو څه ترنم کې به یم خدای دې وکړي چې د ټولو خوښ شي خو فکر نه کوم
ان فیت سی ان پویزی تر کنیو ان افغانستان والا لو مسیو کې لا پریپاری سیت پویزی ال سپل پیر محمد کاروان دونک ال تر کنیو ان افغانستان والا اوجوردی سورتو ان پارل پار راپور ا افغانستان لا پلا ترادیشنال C'est pour ça que j'ai choisi, j'aime bien un peu parler de ça ou faire à vous tous.
The گی گلاب را تاول نره باران خوک ده خمادان من را باول جانان خوک ده تا هران ای بلبلی ور سرمڑک نغمه ای سا هران ای بلبلی ور سرمڑک نغمه دغرا پخوا کی کلیا ستاسو ازان خوک ده خمادان من لا مابل جانان خوک ده چی تو ده گل غنتی یی که گل ده تا غنتی ده چی تو ده گل غنتی یی که گل ده تا غنتی ده اپ ایمانو آیا کم یو گمان خوک ده خمادان من لا مابل جانان خوک ده اتکی گلاب را تاول نره باران خوک ده خمادان من لا مابل جانان خوک ده بیو سڑی مئینا مستد خیل خاپی رئی سڑی مئینا مست د خیال خاپیری ور غاڑی وتی وایی خدای انسان خوک دے خمادان من لا مابل جانان خوک دے غنم غنم خوگا دا بنت ادم خوگا دا خود ہوا پر خالی ایمان ایمان خوک دے خمادان من لا مابل جانان خواگوی دو توری گوڑی پشان ای نلی با هم خواگوی دو توری گوڑی پشان لکا انگور دو میزان افغانستان خوک ده خمادان من لا مابل جانا خوک ده ورکلا دو خوده دکانا تورسترگی ویمانا ورکلا دو خوده دکانا بستاوی خواگی شیر ده کاروان خوک ده خمادان من لا ماویل جانان خوک ده
مرسی مرسی موماند ça faisait longtemps qu'on t'avait pas écouté et c'est toujours aussi beau
شیر خو ما مخکې په پیل کې وویل چې دغه موضوع خو عموماً د راډیو کې چې زه ګورم د افغانستان په کلتور او د افغانستان په خوړو او د افغانستان په هغه عناناتو باندې راڅرخیږي نو په همدغې خاطر باندې دغه شعر همدا اوس ما په فیسبوک کې سرچ کړ او ما اورېدلی هغه خلکو ډېر ښه ویلی دی خو موږ هغه ترنم نه شو کولی په همدغې خاطر باندې ما دا انتخاب کړ چې دغه د افغانستان ځکه دا د افغانستان په ښایست او په دغه باندې لیکل شوی دی که نه اکثر یې مطلب هغه
On a mangé la traite traditionnelle afghan, Kabuli Palau. Deuxièmement, on a parlé par rapport à culture, la culture d'Afghanistan. C'est pour ça que j'ai choisi cette poésie. Donc voilà. Mais cette poésie, il a indiqué plein de choses par rapport à des cultures d'Afghanistan, par rapport à l'Afghanistan.
می گه که دلیلی که این شعر رو انتخاب کردم بخاطر این بود که در مرحله اول امروز اومدیم از قابلی پلو صحبت کردیم که حالا امروز شما نوشت جان کردین امروز و بخاطر این که یکم از فرهنگ صحبت کردیم و این شعر در واقع از افغانستان و فرهنگ افغانستان
Là, le monsieur qu'il s'appelle Pir Mohammad Karwan, il était préparé cette poésie pour lui, mais Khogde, khogde, chaque fois il a dit khogde, khogde, ça veut dire khog en pashto, sucré, délicieux, un truc très très proche pour une personne par exemple, pour une personne qui aime un truc beaucoup, c'est comme un truc d'amoureux, Afghanistan, il était amoureux d'Afghanistan, il était amoureux de la plat d'Afghanistan, la traditionnelle d'Afghanistan, voilà.
Je suis un chère d'or, je suis un forcé, je suis un chère. Je vous remercie, 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 je vous remercie. Je vous remercie, 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 je vous remercie. من به خود نامدم اینجا که به خود باز روم اون کی آورد مرا باز برد بر وطنم مگه وطنت کجاست مگه افغانستان فکر نکن وطن مگه مرغ باغی ملکاتم نیم از عالمی خاک چندوزی قفسی ساخته است از بدنم.
C'est une poésie très difficile parce que je crois que c'est deux mots l'un, hein, si je ne me trompe pas. Oui, non, je vais juste donner le sens. Le sens de la poésie, c'est en fait c'est mon l'un qui parle du fait qu'on a été séparés de la source qui est ici Dieu qui nous a créés. Donc il cherche à rejoindre son ressource. Mais qui est difficile. Donc, il parle du fait qu'en fait, il se sent étranger dans ce monde, le temps qu'il est séparé de Dieu, quoi. Mais là, notre ami, il parle un peu, il lui donne un peu à cette poésie un sens un peu, on peut dire, ouais, un peu personnel. Et il voit Vatan dans cette poésie, c'est-à-dire la patrie comme Afghanistan et le fait qu'il soit séparé d'Afghanistan et qu'il cherche à le rejoindre.
Batale tu kokwe tu Jerusalem Koko Batale tu kokwe Koko Batale tu kokwe tu Jerusalem.
Merci beaucoup Claudio. Je tiens à préciser qu'à la dernière émission, on avait parlé des langues. On s'était souvenu qu'en Angola, il n'y avait pas seulement le portugais, mais aussi le Kimbundu et le Kikongo. Et je me souviens, Claudio, que tu nous avais promis que tu allais chanter en Kimbundu. Donc merci beaucoup d'avoir tenu ta promesse.
Bravo.
J'ai une question encore. Moi, j'y connais rien, Henri. Mais je voulais savoir si des gens parmi vous ont déjà travaillé dans une rizière. C'est-à-dire comment on ramasse le riz. J'imagine qu'il ne pousse pas dans les arbres. Mais est-ce que vous savez, vous, comment on ramasse le riz?
Bonjour. Je suis Karel Nepoana Kigi. Je suis Andréon Nekhabar Nepotarak Kigi. Je suis Kigi. خپل ورجی بوزغاله جول کیږي په یو پټی کې هغه تقریبا 12 کې یعنی 40 سنتي درسيږي هغه 40 سنتي ورسيږي هغه نه بیا جدا کوي درې درې دانه یا دوه دانه د ډانډو په پاک درې پټی کې ډانډو په د ګوندو پورې تقریبا 40 سنتي یا 10 سنتي بهږي کې بهغه یو یو دانه یل کوي اچ کله نه یو شو بیا هغه تقریبا شپږ میاشتې او پنځه میاشتې وخت نیسي چې منی کې د حاصلات کړي هغه بیا په لاسو باندې د قانون وزګر او یا هم په هغه باندې په ماشینو باندې غریبي بعد لغې راوړي هغه بیا میدایي بعضې خلک ماشین کې میدایي او بعضې خلک یې بیا په لاسونو باندې مختلف لارې چې هغه میده کې جوړې کړي.
En fait, c'est vrai, ça plante pas dans les arbres, ça repousse pas dans les arbres, exactement. Et deuxièmement, on plante ça dans les champs d'agriculture et voilà, on laisse ça, par exemple, que ça repousse jusqu'à, par exemple, 40 cm. Après, on coupe, on rase avec des différents matériels, avec des différentes machines. Voilà. Après, on ramasse tout ça. Donc, on a des différentes techniques pour ramasser et pour découper du riz, voilà.
Bad lagi che de ukarele da biari bi che wir de le bad le udan le di rabli machine mande che wo asle bad lagun da gata bia di aga der wachi da gata u bdan dai patay ke u 2 meter za urta kini u da cha wa yi cha wa yo cha gan u ta kini shpag dan ya udan mutabiq de gawri jo abad lagi bia دوی هغه تقریبا نیو میاشت یا یا شل درست پیندر وزی پراتی بگه که چاگه نرمیشی چه پخیش بخورد آماده ای آقا بیا دیگه در باسی بیا المر تا چه یا پیندر اصلا شده بیا المر تا چه بعد المر نه بیا دی و غر غر دیگونه دی غیطا تقریبا خط تیز ور پسی که بیا مغا ور که یا چه چه دوی پخیشی پخیم نشی سامه بعد دیگه ماشین که چه او کلکیشی بعد دیگه ماشین که چه ماشین او باز
Des ramasses tous les riz et ensuite, voilà, il garde dans un endroit, c'est-à-dire dans les champs. Donc, après 15 jours, tous les riz, il faut sortir. Voilà, et puis, ils ont mis dans une casserole pour devenir dur. Ils chauffent. Voilà, et ensuite, ça, c'est-à-dire, c'est prêt pour cuisiner ou manger.
او بل دا چې دا چې څومره خوږې دي قابلي پله مونه خوږ دی مر هغه ډېر خلک استفاده کوي په افغانستان کې دومره یې کار هم سخت دی ډېر کار سخت دی
دی کون دی قابلي پله او لو ری سی تری دلیسیو دونک ویلا تراوایې پور سا او پلانتی روپوسی ای سا سی تری دیور اوسی سی تری کمپلیک
مننه
ان توکا مرسی
Je sais qu'il y a Yaya qui voulait parler un petit peu du riz. Peut-être toi, Salif, aussi, je ne sais pas.
Voilà, donc à l'époque, avant qu'on trouve les machines, on prend des pannes pour faire un trou sur la terre, on met du riz dedans, on ferme. Le temps de, après, si la pluie tombe, après ça pousse. Si ça pousse, après, pendant quelques temps, on va le couper, tous on le met dans le même côté. Je parle des traditionnels en Afrique, chez nous, comment on faisait. Après, on prend des bâtons, on les frappe, les riz, pour ils laissent le pot. Et au moins sur les barriques, on regarde les côtés des vents où ils soufflent. Après, on verse les riz sur un tapis. Et le pot, ça part avec le vent, et les riz, ça tombe sur les bâches. Donc, c'est ça que je connais un peu pour vous parler des riz.
Super. Est-ce que, Yaya, tu voudrais ajouter quelque chose ?
Je viens d'expliquer là, c'est déjà bon.
D'accord.
Bah oui, ouais, c'est la même chose.
Et toi, tu as déjà ramassé du riz ou travaillé dans les cultures ou pas ?
J'ai une fois travaillé aussi dedans, aussi dans le champ de riz. Parce que chez nous aussi, il y a le champ de riz aussi. Donc, ouais.
Et c'est un travail difficile que de travailler dans les champs de riz ?
Ouais, le champ de riz, c'est un peu compliqué, hein, c'est difficile. Bah ouais, parce que avant, il n'y a pas de machine pour couper. On coupe avec la main. Mais quand vous finissez de couper, on met ça dans un endroit. Après, quand ça, on frappe avec la main pour enlever la peau. Voilà.
Et c'est les hommes ou c'est les hommes et les femmes qui travaillent ?
Du coup, les hommes aussi travaillent, les femmes aussi travaillent. Il n'y a pas de différence. La plupart, c'est les femmes même qui travaillent plus encore que les hommes. La chanerie.
که اون دوستمون که به پشتو توضیح دادن نمیدونم چقدر فهمیدین که فکر میکنم تجربه کاشت برنج داشت که توی زمین های آبی کاشته میشه بعد بذاری برنج 40 سانت بالا بیاد بعدش در نهایت اینو کات میکنن و یه مدت سر زمین نگه میدارن تا این خشک بشه و بعدش حالا میگه که میکوبن و حالا برنج خالص که به دست آوردن میارن خونه گرمش میکنن یه مدت و در نهایت استفاده میکنن که میگه که برای این قابلی پلو که شما امروز خوردین که خیلی خوشمزه بود زحمت های زیادی کشیده میشه برای همون تولید برنج دوستمون هم گفتن که تو آفریقا هم من شاهد بودم برای تولید برنج که تو اون مرحله ای که حالا برنج رو میکوبن برای اینکه چی میگین اون قسمت کاه در واقع از برنج هستش جدا بشه و اون کاهی که هست با باد میره انقدر اینو میزنن تا اصل برنج بمونه روی زمین و اونو جمع میکنن و میارن خونه و تجربه اون دوستمون هم که مشابه بود.
On arrive bientôt à la fin de l'émission. Comme quoi la nourriture ça fait du lien en fait et ça permet de finalement de parler de plein de choses et voilà, moi je suis très contente que vous soyez tous venus. Et aussi, je suis très contente qu'on puisse communiquer, en fait, échanger comme ça entre le français, le dari, le pachtou, passer entre les différentes langues. Et que voilà, ce soit un espace où on puisse se parler et partager du bon temps. Donc merci beaucoup.
Je vous souhaite une très bonne année pour la Radio Mobile Paris. Et je vous souhaite une très longue santé et longue vie. Je salue Capiste et tous les médecins et les soignants. Merci beaucoup.
Claire, گفتش که اگه حرفی دارین برای آخر برنامه میتونه بزنین. دوستمون هم که سال نو رو به همتون تبریک گفت. گفت براتون عمر طولانی و سلامتی آرزو میکنم توی سال جدید و خیلی خوشحالم که اینجا بودم.
وای بیام تولو تاست خمننه. دسته چه مکتاس یو بل سر شریک کرل. دیره مننه بیام که چوک سوال پختنه لری که ولیشی. خپل نظر مک سر شریکی.
Bah, merci à tout le monde d'être venu aujourd'hui, d'être venu pour le repas et d'être resté pour l'émission surtout. Comme disait Salif, bonne année, bonne santé. Bah oui, parce que la prochaine fois qu'on se retrouve, ça sera en 2023 et ça sera le 23 janvier. Voilà, toujours à la même adresse et de 16h à 18h.
تاس راتګ نه بیا ډیر مننه راتلون کې تچدا نیکست ټایم بیا بونک تاس ګورو 2023 جنوري 23 باندې همدغه ځای کې همدغه آدرس بوي.
Ben merci aux interprètes hein, pour tout le travail que vous avez fait, c'était super, bravo. Et puis merci, on espère vous voir la prochaine fois.
تاس ټول نه بیا مننه de Ratloun qui paye la biabe au Saragour.
Merci à tous, on se quitte avec Salif Keïta. Nous, pas bouger. À très bientôt, bonnes vacances. Sonic and